ஓம் நம சிவாய. சைவம்ராட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தாயுமான சுவாமிகள் அருளிய சின்மயானந்த குரு சொற்பொழிவு. வழங்கியிருப்பவர் பூஜ்யஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர். ஓம் நம சிவாய.
தேவையில்லாத பயனில்லாத விஷயங்களெல்லாம் விட்டுட்டு பயனுள்ள விஷயங்களை பேசுவது முதல் படி, மௌனத்தின் முதல் படி. பயனுள்ள விஷயங்களையும் அளவாக பேசுவது மௌனத்தின் இரண்டாவது படி. அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானம் திருடமாகிற வரைக்கும் இது போகாது. அதில் மௌன நிறைய பாருங்க, நல்ல விஷயம் புரிஞ்சவங்க வந்து பேசவே மாட்டாங்க. ஜடவல் லோக ஆச்சரே. இன்னொருத்தருக்கு நமக்கு தெரியும்னு தெரிஞ்சு என்ன ஆக போகிறது? நமக்கு இல்லை, உங்களுக்கு தெரியும், நீங்கள் தெரிஞ்சும் ஏன் அங்கே பேசாமல் இருந்தீங்க அப்படின்னா, என்ன தெரிஞ்சும் பேசாமல் இருக்கக்கூடாதா என்ன? அது என்ன சட்டமா? தெரிஞ்சு பேசி தெரிஞ்சு ஏன் பேசலை என்ன? இல்லை அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ரெண்டு வார்த்தை சொல்லியிருந்தால் அங்கே மதிப்பாக இருந்திருக்கும் அப்படின்னா, அது மதிப்பு தேவையில்லை. யாருக்கு வேணும் மதிப்பு? ஏங்க இப்படியே பேசுகிறீங்க, இப்படி எடுத்து ஒன்றுமே ஒட்டாமல் பேசுகிறீங்க. ஆமாம், ஒட்டாமல் இருக்கிறது தான் நல்லது. எனக்கு நிம்மதியாக வேணும்னா ஒட்டாமல் தான் இருப்பேன். அது நம்ம நிறைய பேருக்கு அது ஜீரணிக்கவே முடியாது. ஆனால் அதுதான் ஸ்வரூப அனுபூதி. உண்மை புரிஞ்சாச்சுன்னு சொன்னால் ஞானம் என்பது மௌன வரம்பு. மௌனம் சுவாபாவிகம். அதாவது சாதகன் ஒருவன் மௌனத்தை பழகுகிறான், சித்தன் மௌனம் இயல்புடையவனாக இருக்கிறான், மௌனத்தையே இயல்பாக கொண்டவனாக இருக்கிறான். சாதகன் வந்து மௌனத்தை அபியாசம் பண்ணுறான். சாத்தியத்தை அடைஞ்ச பிறகு, சித்தனான பிறகு, உண்மை புரிந்த பிறகு மௌனம் அவனுக்கு இயற்கையான ஒன்றாகி விடுகிறது. அவ்வளவுதான். ஸ்வரூப அனுபூதி காட்டி கொண்டிருக்கிறார் யாரு? தட்சிணாமூர்த்தி. அவங்க பக்குவப்பட்ட சிஷ்யர்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி, பாடம் சொன்ன பிறகு பாடம் முடிந்து போய்விட்டது, மௌனத்தில் நிஷ்டையில் இருக்கிறார். அவ்வளவுதான், பாடம் முடிஞ்சு போயாச்சு. ஸ்வரூப அனுபூதி காட்டி, அனுபூத்தினா ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். ஸ்வரூபத்தை பற்றின அனுபவம் என்னென்னா மௌனந்தான். ஸ்வரூபம் புரிஞ்சாச்சு, மௌனந்தான். அனுபூதி, அனுபூதி, அனுபவம் எல்லாம் சம்ஸ்கிருத சொற்கள். இதற்கெல்லாம் நிறைய ஆழமான அர்த்தங்கள் இருக்குது. மேலெழுந்த வாரியான அர்த்தங்களையெல்லாம் வைத்துக்கொண்டு இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே ஸ்வரூப அனுபூதி காட்டி, செங்கமல பீடமேல், தாமரை பீடம், செந்தாமரை பீடம், பீடம் மேல் கல்லால் அடிக்குள், கல்லால் அடின்னு சொன்னால் ஆலமரத்தின் கீழே அமர்ந்திருக்கிறார். செந்தாமரை இதழ் போன்ற பீடம் இருக்கிறது, அதில் வீற்றிருக்கிறார் தட்சிணாமூர்த்தி. இந்த ஆலமரம், கல்லாலமரம் இவ்வுலகத்தை குறிக்கிறது. இவ்வுலகத்திலே குருநாதர் நமக்கு உண்மையை உணர்த்துகிறார். அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. கல்லாலமரம்னா என்ன? அதை இச்சி மரம்னு சித்வான் சாமி மொழிபெயர்த்திருக்கிறார். நான் இச்சி மரம்னா எனக்கு என்னன்னு தெரிஞ்சதில்லை. இச்சி மரம் கல்லால மரத்தினுடைய நிழலிலே அவர் வீற்றிருக்கிறார். வட்டவிருஷம் என்று சம்ஸ்கிருதத்திலே சொல்லப்படும். இந்த கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்து கொண்டு பாடம் சொல்றார். இந்த கல்லால மரம் இந்த உலகத்தை, சம்சாரத்தை காட்டுகிறது. உண்மையிலேயே இந்த சம்சாரம் துன்பம் நிறைந்த இந்த உலகத்திலே இன்பமாக இருப்பவர் சத்குரு ஒருவரே. நமக்கு இன்பத்தையே, எப்பொழுதும் துன்பமில்லாத இன்பத்தை உபதேசிப்பவர் சத்குருநாதர் ஒருவரே. ஆகவே சத்குரு இந்த துன்பம் என்கின்ற மரத்தின் கீழே வீற்றிருந்து கொண்டு, அதுக்காக அவர் துன்பம் மரத்தின் கீழே வீற்றிருந்து கொண்டுன்னு சொன்னால் ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். துன்பங்கிற மரத்து கீழே இருக்கார், ஆகையினால் அவருக்கும் துன்பம் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. இந்த உலகம் பிரபஞ்சங்கிற சம்சாரங்கிற மரத்தின் கீழே வீற்றிருந்து ஒரு ஸ்லோகமே சொல்லுகிறது. இந்த உலகத்திலே சம்சாரம் என்கின்ற மரத்தில் இரண்டு பழங்கள் அமுதத்துக்கு ஒப்பானது. ஒன்று மகான்களுடைய நல்ல வாக்கியங்கள், அவர்களோடு சேர்ந்து வாழ்கின்ற வாழ்க்கை. இது இரண்டும் தான் பயனை தரக்கூடியது என்று ஒரு ஸ்லோகம் சொல்லுகிறது. சம்சார கட்டுவிருக்ஷஸ்ய த்வேபலே ஹ்யமிருதோபமே சுபாஷித ரசாஸ்வாதஹா சங்கதி சுஜனே ஜனே. ஆகவே இந்த சம்சார விருட்சத்தில் ரெண்டே ரெண்டு நல்ல பழம் என்னென்னா, நல்லவங்களோட பழகிறதும் அவங்களுடைய வார்த்தைகளை கேட்குறதும் தான். எதற்கு இங்கே இதை சொல்கிறேன்னா, சம்சார விருட்சத்தின் கீழே குருநாதர் தட்சிணாமூர்த்தி அமர்ந்திருக்கிறார். கல்லால் அடிக்குள் வளர்னா சிறந்து விளங்குகின்றன்னு அர்த்தம். இந்த இடத்துல வளர்னா வளர்ந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம் இல்லை, சிறந்து விளங்குகின்ற தட்சிணாமூர்த்தியே சித்தாந்த முக்தி முதலே ஞானத்தை உபதேசிப்பதன் மூலம் மோட்ச காரணமாக விளங்குபவரே, இந்த மலையிலே சிரகிரியிலே விளங்கி இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே, தன் அருள் கொடுத்து ஆழ்வையோ எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும். எப்படிப்பட்ட அனுகிரகம் செய்யணும்? இதெல்லாம் எனக்கு கொடுக்கணும்னு அர்த்தம். எதெல்லாம் அனுகிரகம் பண்ணணும்? நான் உனக்கு பூஜை பண்ணலை, உங்ககிட்ட வந்து அழுகி உருகி தவிக்கலை, ஆனாலும் நான் விரும்புகிறது என்னன்னா, அந்த சனகாதி முனிவர்களுக்கு எந்த ஒரு ஞானத்தை உபதேசம் பண்ணி மௌனமாக இருந்தீர்களோ அதே உபதேசத்தை எனக்கு சத்குருநாதர் மூலமாக செய்து எனக்கும் அமைதியை தர வேண்டும் என்பது பிரார்த்தனை. ஏற்கனவே அடைஞ்சிருக்கார், இருந்தாலும் அதில் உறுதி பெறணும், நிஷ்டை அடையணுங்கிறதுக்காக இப்படி பிரார்த்திக்கிறார் தாய்மானவர். எப்படிப்பட்ட நான்கிறார், தன்னை வந்து ரொம்ப சொல்றார், பக்குவம் இல்லாத ஒருத்தன் நான், எம்மி அளவும் பக்குவம் இல்லை, ஆனால் இந்த இப்படிப்பட்ட ஆளுக்கும் அனுகிரகம் பண்ண வேண்டாமா பகவானே? துன்மார்க்கனேனையும் தன்னருள் கொடுத்து ஆழ்வையோ, நான் துன்மார்க்கன். நிறைய அடி பார்த்துருக்கோம் பாடல்கள் எல்லாம், ஆனந்த கழிப்புல எல்லாம் பார்க்குறோம், அவர் மார்க்கம் சன்மார்க்கம் துன்மார்க்கமோ, இந்த பாட்டெல்லாம் வருது இல்லையா? இல்லை, துன்மார்க்கம்னா துஷ்ட மார்க்கம், துக்க மார்க்கம், ஆரம்பத்தில் இன்பத்தையும் பிறகு துன்பத்தையும் தடக்கூடிய மார்க்கம் துன்மார்க்கம். ஆரம்பத்தில் சற்று துன்பத்தையும் போக போக பேரின்பத்தையும் வழங்குவது சன்மார்க்கம். அப்படியே ஸ்வீட்டு சாப்பிட்டா நல்லா தான் இருக்கு, அப்புறம் பண்ற அவஸ்தை கேட்கவே வேண்டாம். ஆகையினால துன்மார்க்கம், துக்க மார்க்கம், துர்மார்க்கம், கஷ்டமானது, பின்னாடி நம்மளால் நரகத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய பாதை, மனம் போன போக்கிலே வாழ்கின்ற வாழ்க்கை, கண்டதை சாப்பிட்றது, கண்டதை குடிக்கிறது, மனம் போன படியெல்லாம் வாழ்கிறது, சமுதாயத்தினுடைய கட்டுப்பாட்டை சீர்குலைக்கிறது, இதெல்லாம் வந்து துன்மார்க்கம். சரியான பாதையில் போனால் நல்லது, ராஜபாதைன்னு போட்டிருக்கு, குறுக்கு வழியிலெல்லாம் போனால் எப்படி இருக்கும்? அதுக்குன்னு பாதை போட்டிருந்தா பாதையில் போகிறது சௌகரியம், கெட்ட பாதைகள் எல்லாம் போனால் மனது கெட்டு போகுங்கிறது சொல்லவே வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், அதாவது நாம் இப்படிலாம் இருந்தால் ஒன்றும் ஆகாது நமக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது யோசிக்கிறது இல்லை, நிறைய அப்புறம் தேவையில்லாதெல்லாம் பதிஞ்ச பிறகு நம்மளால் வாழ்க்கையில் நீக்கவே முடியாது. நமக்கு புரிஞ்சா கூட நம்மளால் சரி பண்ணிக்க முடியாது. எத்தனையோ விஷயம் நமக்கு புரிஞ்சு நம்மளால் சரி பண்ணிக்க முடியல. அதனால தான் சொல்கிறாங்க, இந்த நோவர்ஷிப் அண்ட் டூயர்ஷிப்புக்கு கான்ஃப்ளிக்ட் இருக்குங்கிறாங்க. அதாவது நம்ம சில விஷயங்களை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கோம், ஆனால் கடைப்பிடிக்க முடியல. அதுக்கு காரணம் என்னென்னா, ரொம்ப வருஷமாக இது சில விஷயங்களில் பழகிட்டோம். சிகரெட்டு பிடிக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுது சிகரெட் குடிக்கிறது தப்புன்னு தெரியும், ஆனால் எத்தனையோ வருஷமாக பழகியாச்சு, தெரியுது, ஒத்துக்கிறாங்க தப்பு தான், நான் சந்தேகமே இல்லை, ஆனால் எனக்கு இல்லைன்னா என்னமோ பண்ணுது, கையெல்லாம் இது பண்ணுறது, விட முடியல. அதுக்கு ரொம்ப மெச்சூரிட்டி வேண்டியிருக்கு. ரொம்ப தேவையில்லாத ஒரு பழக்கத்தை பழகிட்டோமானா அது விடுறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுது பாருங்கள். ஸ்தூலமாக இருக்கிறதுக்கே இந்த விஷயம் இப்படி இருக்குன்னா, இனி சூக்ஷ்மமாக எத்தனை விதமான இமோஷன்ஸ், எத்தனை விதமான தேவையில்லாத விஷயங்களை வளர்த்தி வச்சுருக்கோம் மனசுக்குள்ளே. நம்ம நினச்சிட்ருக்கோம் இது பரவாயில்ல, இது பரவாயில்லை, இது பரவாயில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியே தேவையில்லாதெல்லாம் நிறைய பண்ணிட்டோம். பண்ணிட்ட பிறகு ஆமாம் இப்போ தான் புரியுது இதெல்லாம் நல்லது இல்லைன்னு, அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஓம் தத்சது, முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதனால தான் பெரியவங்க வந்து திரும்ப திரும்ப அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம கோபமாக வரும், ஏன் போட்டு இப்படி அமுத்துறீங்க, திணிக்கிறீங்க, சுதந்திரம் கொடுங்க. விவேகானந்தர் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறார், இந்திய நாட்டில் மதத்தில் சுதந்திரம் இருக்கிறது, ஆனால் சமுதாயத்தில் சுதந்திரம் இல்லை. ஆனால் மற்ற நாடுகளில் மதத்தில் சுதந்திரம் இல்லை, சமுதாயத்தில் சுதந்திரம் இருக்கு. அங்க நீ இதை தவிர வேற எதுவும் கும்பிட்ட எட்டர்னல் ஹெல், அது இங்கேயும் சொல்லிட்டு தான் இருக்காங்க அவங்க. அதனால அங்க நாட்டில் வந்து மதத்தில் சுதந்திரம் இல்லை, கண்டிப்பா அதில் கும்பிட்டு ஆகணுமா. ஆனால் வந்து சோசியலில் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் யார் வேணாலும் எப்படி வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒரே ஆள் அஞ்சு தரம் கல்யாணம் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது, அது சோசியல் ஃப்ரீடம். இங்கெல்லாம் அப்படி இல்லை, நமக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது, இன்னும் ரொம்ப நாளில் போயிடும், கொஞ்ச நாள் போயிடும். எப்படி எப்படி இதெல்லாம் இதெல்லாம் என்ன சுவாமி, இதெல்லாம் என்ன தப்பா, தப்புங்கிறது தெரியாது, முதல்ல தெரியாது. ஏன்னா அது ஒரு அந்த மாயை இருக்கு, அதெல்லாம் நல்லதை தப்பக்கூட ரொம்ப அழகாக ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய சக்தி படைத்தது. தவறை வந்து தவறுன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப நாள் ஆகும், ரொம்ப நுண்ணியதாக இருக்கிறதுனால உடனே புரியறதில்லை. நமக்கு கொஞ்சம் சூப்பர்ஃபிஷியலாக பார்க்குற போது இதெல்லாம் ஒன்றும் பெரிய தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி சுலபமாக நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிடலாம். அப்புறம் வந்து இது உடல் கூர்லையும் சரி மனதினுடைய கூர்லையும் சரி பல விளைவுகளை ஏற்படுத்துகிற போது அப்புறம்தான் தெரியும். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், இந்த செல்ஃபோன்னு ஒன்று வந்திருக்கு, எல்லாரும் கையில் அந்த செல்ஃபோன் வச்சுருக்காங்க. வெளிநாட்டில் இப்போ ஒரு பயம் வந்திருக்கு, இந்த செல்ஃபோன் வந்து மூளையில் கட்டியை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் கிளம்பியிருக்கு. இப்போ கிளம்பியிருக்கு, அவங்க என்ன சொல்கிறாங்க, இது சந்தேகம்தான், இந்த சந்தேகம் வந்து சரியாக உண்மைதான் உறுதியாகிறதுக்கு இன்னும் 20 வருஷம் ஆகுங்கிறாங்க. புரியுதா? அப்போ என்ன, அப்புறம் தான் இது ப்ரூவ் பண்ண முடியும். ஆமாம், செல்ஃபோன்னால தான் கட்டாயம் மூளையில் கட்டி வருகிறது, பிரெயின் டியூமர் வருகிறது, சந்தேகமே கிடையாது அப்படின்னு அதை உறுதி பண்ணுறதுக்கு 20 வருஷம் ஆகும். ஏன்னா அதுக்கு நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் எடுக்கணும், திடீர்னு சொல்லிட முடியாது. ஆனால் சந்தேகம் வர ஆரம்பித்தாச்சு, நிறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ தான் வந்திருக்கு, அதனுடைய நன்மையும் தீமையும் கண்டுபிடிக்கிறதுக்கு 20 வருஷம் தேவைப்படுகிறது. இது மாதிரி இதெல்லாம் சின்ன விஷயங்கள், ஸ்தூலமான விஷயங்கள், சூக்ஷம். நம்மளுடைய மனசில் ஏகப்பட்ட அநேக ஜென்ம சம்பிராப்த கர்ம பந்தா எத்தனையோ பிறவியில் சேர்த்து வச்சதுலாம் இருக்குது. அதனால தான் திரும்ப திரும்ப பெரியவங்கள்லாம் முயற்சி பண்ணி பண்ணி சொல்கிறாங்க, நல்ல வழியில் போங்க, நல்ல வழியில் போங்க, நல்லதை பாருங்கள், நல்லதை கேளுங்க, நல்லதை சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன சொல்லி அவங்களுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, ஆனால் சில பேர் பாவம் சொல்லி சொல்லி அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிடுது. அங்கேயும் ஜாக்கிரதையாக இருக்கணும், நம்ம சொல்கிறத சொல்லுவோம், கேட்டால் கேட்கட்டும், போனால் போகட்டும், அவங்கவுங்களுக்கு பட்டா புத்தி வரும் அப்படின்னு சொல்லி விடணும். பட்டு புத்தி வரும்போது மாற்றிக்க முடியாமல் போகும், அது இன்னும் கஷ்டமாக போக போகிறது. இருக்கட்டும், அப்படியே சொல்லிகிட்டு இருந்தால் அது முடிவே இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, துன்மார்க்கத்திலிருந்து இந்த விஷயம் சொல்லப்பட்டது, துஷ்ட மார்க்கம். அதனால தான் பெரியோர்கள் சென்ற பாதையிலேயே செல்ல வேண்டும், நல்ல பாதையை நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார்கள், அவங்க சொன்னதெல்லாம் நமக்கு ஒரு நாளும் என்னென்னைக்கும் ஒரு நாளும் வீண் போகாது. நமக்கு மாத்திரம் நமக்கு இருக்கிற அகங்காரம், ஈகோ, பெரியவங்களுடைய நல்ல வார்த்தைகளை மதிக்காத தன்மை, இது ரொம்ப வளர்த்திக்கிறோம். அதனால் நல்ல பாதையை நம்ம வந்து இது பண்ணி ஆகணும். துன்மார்க்கம்ங்கிற துன்மார்க்கத்துக்கு எதிர்ப்பதம் சன்மார்க்கம். துன்மார்க்க நெறியிலா சன்மார்க்க நெறியிலா துன்மார்க்கனேனையும் தன்னருள் கொடுத்து ஆழ்வையும். தீய மார்க்கத்தில் போய்கிட்டு இருக்கேன், நல்ல சன்மார்க்கத்தில் போகிறதில்ல. சாது சங்கம்னா எனக்கு தூக்கமாக வருகிறது, தூக்கமாக வருகிறது, துக்கமாகவும் இருக்கிறது எனக்கு. இதெல்லாம் தேவை. யாரையாவது ஒருத்தர் உங்கள் ஃப்ரெண்டை கூட்டு உட்காந்து வச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, உங்களுக்காக அவர் வந்திருப்பார், என்ன இல்லாமல் சொல்கிறாரு, நல்ல இதெல்லாம் விட்டுடும், இன்றைக்கி போனால் அங்கேயாவது கொஞ்சம் எதாவது விளையாடிண்டாக இருந்திருக்கலாம் நினைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கே, விளையாடிட்டாவது இருந்திருக்கலாம். இங்கே வந்து இப்படிலாம் வந்து இப்படி வசமாக மாட்டி வச்சு ஒன்றும் இவர் சொல்கிறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது, என்ன உட்காந்துருக்காரு, சாமியாருங்கிறாங்க, கும்பிடுறாங்க, விபூதி வாங்குறாங்க, என்னப்பா அது அப்படின்னு நினைப்பாங்க. யோசிக்கிறது ஏன்னா அவங்களுக்கு இதிலெல்லாம் இந்த சத்சங்கத்தில் பழக்கமே இல்லை, சன்மார்க்க நெறி இல்லை. அதனால தான் ரொம்ப பயந்து பாடுறாங்க பெரியவங்கள்லாம், திருநீர் பூசாதவனை நான் பார்க்க மாட்டேன் அப்படிலாம் பாட்டுகள்லாம் இருக்குது. திருநீர் அணியாதவரை நான் கண் அம்மம்மா நாம் அஞ்சுமாறேன்னர், அவரை கண்டால் அம்மம்மா நாம் அஞ்சுமாறே, இறைவனுடைய பெயரை சொல்லாதவரை கண்டால் நான் அஞ்சுவேன்னர். ஆனால் இவர் வந்து நாமார்க்கும் குடியல்லோன்னு பாடுறார், நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நிறைய நடலையல்லோம், ஆனால் பக்தி இல்லாதவனை கண்டால் எனக்கு பயம், ஆனால் நாங்கள் வந்து சுண்ணாம்பு காலவா என்ன கடலில் கல்லை கட்டி போட்டா என்ன நாங்கள் அதுக்கு பயப்பட தயாராக, ஆனால் பக்தி இல்லாதவனை கண்டா அம்மம்மா நாம் அஞ்சுமாறே. இப்போ தீவினை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும், ரொம்ப பயமாக இருக்கும். ஆனால் இது என்ன சொல்ல, நீங்கள் வந்து இப்படியே பேசுனீங்கன்னா கில்ட் கான்ஷியஸ் நிறைய கிரியேட் பண்ணுறீங்க சுவாமி அப்படின்னு சொல்லலாம் அடுத்தாப்பில். சுவாமி இப்படிலாம் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க, எங்களுக்கு குற்ற உணர்ச்சி நிறைய டெவலப் பண்ணி விட்டுடுவீங்க. ஏன்னா ஏற்கனவே எங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஒருத்தருக்கு உறுத்திக்கிட்டு இருக்கு நிறைய. அதனால் என்னென்னா அதெல்லாம் வந்து ஐயோ இப்படிலாம், அது மாத்திரமில்லை நம்ம கேட்குற போதே நம்ம சுற்று குழந்தைகளெல்லாம் ஞாபகத்துக்கு வரும், இப்படி போயிட்டுருக்கு ஆனால் இந்த ரெண்டாவது பையன் இந்த உபன்யாசத்தை கேட்கக்கூடாதா அவன் தோணும் இல்லையா, இந்த சொற்பொழிவெல்லாம் இந்த ரெண்டாவது பையன் கேட்டானா தெரிஞ்சிட மாட்டானா எல்லாம் எங்கே பண்ணுறது, இந்த கேசட்டை வாங்கி கொண்டு போய் அந்த பையனுக்கு போட்டு காமிக்கணும் அப்படின்னு அவன் என்ன சொல்லுவான், அதெல்லாம் வச்சுருங்க நீங்கள்லாம் கேளுங்க, எங்களுக்கு கேட்குற வயசு வரும் அப்போ நாங்கள்லாம் கேட்போம். இப்போ உங்கள் வயசில் தானே இதெல்லாம் கேட்குறீங்க, எங்களுக்குன்னு ஒரு வயசு வரும் அப்போ நாங்கள் கேட்போம். நீங்கள் உண்டு உங்கள் வேலையை, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம். என்னத்துக்கு எங்களை பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்க, அவன் நமக்கு உபதேசம் பண்ணுறான் நீ கவலைப்படாதேன்னு, நம்ம என்ன பண்ணுறோன்னா அவனுக்கு வந்து கவலைப்படுறோம் நான். ஏன் உனக்கு கவலை, நான் கவலைப்படாமல் பண்ணி யாருப்பா உனக்கு கவலைப்படுவா அப்படின்னு கவலை. இப்படி தான் உலகம் நடந்துக்கிட்டு இருக்கு. துன்மார் சன்மார்க்க நெறியிலா துன்மார்க்க நேனையும் தன்னருள் கொடுத்து ஆழ்வையோ. சன்மார்க்க நெறினா என்னங்கிறத விளக்கிறார். அங்கை கொடு மலர் தூவி அங்கமது புலகிப்ப அன்பினால் உருகி விழிநீர் ஆறாக ஆறாத முக்தியினது ஆவேச ஆசை கடற்குள் மூழ்கி சங்கர சுயம்புவே சம்புவே எனவும் மொழி தழு தழுத்திட வணங்கும் சன்மார்க்க நெறி. சன்மார்க்க நெறினா என்ன அர்த்தம்னா, ஏன்னா கோவில்லாம் இவ்வளோ பெரிய கோவில்லாம் நம்மளால் ஒரு தூணை வந்து விழுகிற தூணை நம்மளால் நிறுத்தி வைக்க முடியாது. இப்போ அப்படி பெரிய கோவில்கள் எப்பேற்பட்ட பிரம்மாண்டமான கோவில்கள் பாருங்கள், இதெல்லாம் வெறும் பணத்தினால் கட்டியிருக்க முடியாது, ரொம்ப பக்தினால் கட்டியிருந்தால் தான் இப்படி கட்டியிருக்க முடியும். இல்லாட்டி இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ சுலபமாக கட்ட முடியுமா என்ன? நம்மளும் இப்போ எத்தனை வேணாலும் கோடிக்கணக்காக வேணாலும் செலவு பண்ணலாம், எவ்வளோ சிரமங்கள் அதில் இருக்குது. இப்போல்லாம் வந்து யாருமே கடவுளுக்காக செய்ய தயாராக இல்லை, அவங்களுக்கு பணம் வேணும், அவங்க ஏதோ காரியத்தை அவங்க வாழ்க்கையை அனுபவிக்கணும் அவ்வளோதான். இவ்வளோ பிரம்மாண்டமான மண்டபங்கள் இதெல்லாம் கட்டியிருக்காங்க அப்படின்னா இதுலேருந்து ஒன்று தெரிகிறது, கடவுளுக்குத்தான் முக்கியத்துவம் வாழ்க்கையில். ஒவ்வொரு அரசர்களும் ஒவ்வொரு வணிகர்களும் பெரிய பெரிய வணிகர்களெல்லாம் கட்டினது தான் இதெல்லாம், பெரிய பெரிய வணிகர்கள் பெரிய பெரிய அரசர்கள்லாம் கட்டினது தான் இவ்வளோ பெரிய கோபுரங்களும். அதில் இருக்கிற அரச மரத்தை பிடுங்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, அவ்வளோ வேலை இருக்குது நமக்கு. அதில் இருக்கிற அரச மரம் ஆலமரம் அதெல்லாம் பிடுங்க முடியாத அளவுக்கு நமக்கு வேலையாக இருக்குது. நமக்கு கீழே தான் தரிசனம் பண்ணுறதுக்கே நேரம் போகலை, ஒரு வேகமாக ஒரு ஓட்டம் திரும்பி வந்து விடுறோம். இருக்கட்டும், எல்லாம் சொல்ல ஆரம்பித்தா நிறைய நமக்கு நம்ம பண்ணுறதெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தால் ஒரு ஏதாவது ஒரு நல்லது சொல்லுங்கள் சுவாமி, நம்மளாம் ரொம்ப ஹையில் இருக்கோம் லெவலில் இருக்கோம் அப்படி சொல்லுங்களேன், ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல தோணும். இதுவும் வேணும் அதுவும் வேணும். அங்கை கொடு மலர் தூவி, இந்த கை கடவுள் எது கொடுத்தாருன்னா புஷ்பத்தை வந்து பகவானுக்கு போடுறதுக்கு தான். தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது. அதனால் இந்த கை எதுக்குன்னா கைகால் கூப்பி தொழிர். இந்த கைக்கு எப்போ அழகுன்னா கடவுளை வணங்குகின்ற கைதான் அழகிய கை. கடவுளுடைய கடவுளுக்கு மலர்களை தூவுகின்ற கைதான் அழகிய கை. மற்ற காரியங்களை செய்கின்ற கை, இதை தவிர மற்ற காரியங்களை செய்கின்ற கை அழகிய கை அல்லன்னு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. இறைவனுடைய திருவடிகளுக்கு மலர்களை எடுத்து அர்ச்சிக்காத கை என்ன கை? அது உலக்கை. என்ன கை அது? பிரயோஜனம் இல்லை. அங்கை கொடு மலர் தூவி, அங்கைனா அழகிய கைகளால் மலர் தூவி, இறைவனுடைய திருவடிகளிலே மலரை தூவ வேண்டும். அது ஒரு ஒரு பாட்டு சொல்லுகிறாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. பூக்கை கொண்டு அரண் பொன்னடி போற்றிலார், நாக்கை கொண்டு அரண் நாமம் நவில்கிறார், ஆக்கைக்கே இறை தேடி அலமந்து காக்கைக்கே இறையாகி கழிவரே. ரொம்ப நல்ல பாட்டு. பூக்கை கொண்டுனா பூனால கையில் பூக்களை கொண்டு பொன்னடி போற்றிலார், இறைவனுடைய திருவடிகளை வணங்காதவர்கள். நாக்கை கொண்டு அறம் நாமம் நவில்கிறார், நாக்கை வந்து வைத்துக்கொண்டு இறைவனுடைய திருநாமங்களை ஓதாதவர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா ஆக்கைக்கே இறை தேடி, ஆக்கைக்குன்னா இந்த உடம்புக்கு சாப்பாட்டை தேடி தேடி அலமந்து அவஸ்தப்பட்டு காக்கைக்கே இறையாகி, கடைசியில் என்னென்ன காக்கா கொத்துமா, காக்கைக்கே இறையாகி கழிவரே. கொஞ்சம் திட்டுறாங்க, பகவானை பூஜை பண்ணு, திரும்ப திரும்ப இந்த கருத்து சொல்லப்படுகிறது. மலர் பறித்து இட்டு உண்ணா ஊரும் ஊரல்ல. மலர் பறித்து இட்டு இன்னா ஊரும் ஊரல்ல, உண்ணா ஊரும் ஊரல்ல, அவையெல்லாம் அடவி காடே. இப்பெல்லாம் வழக்கம் இப்போ என்னாச்சு தெரியுமா, எங்கள் பக்கத்தில் ஒரு பெரிய ஹவுசிங் யூனிட் இருக்குது, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வீடுகள் இருக்கும். அங்கே கோவில் கட்டக்கூடாதுன்னு இப்போ சொல்லிட்டாங்க கவர்மெண்டில். இனிமேல் அந்த ஹவுசிங் யூனிட்லாம் கோவில் கட்டக்கூடாது, மத பிரச்சனைகள் மத சண்டைகள் வருகின்றன, சண்டைகள் வருகின்ற காரணத்தால் இனிமேல் ஆலயங்கள் எழுப்பக்கூடாது. எவ்வளோ முன்னேற்றத்தில் போயிட்டு இருக்கோம் பாருங்க. ஆலயம் தொழுவது சாலம், அந்த புத்தகத்தை தயவு செய்து எரித்து விடுங்கள் அப்படி சொல்லிடுறாங்க. எல்லா பிரச்சனைகள் இது என்னாச்சுன்னா, கத்தியை கொண்டு தப்பாக கத்தியை தப்பாக பயன்படுத்துறதுனால கத்தியவே பேன் பண்ணுன்னு சொன்ன மாதிரி அப்படி இருக்கு. இறைவன் வாழ்க்கையில் இந்த வார்த்தையை படித்தா என்ன சொல்கிறது, அதாவது புஷ்பங்களை பறித்து பகவானுக்கு பூஜை பண்ணாத ஊர் ஊர் அல்ல, அதெல்லாம் வந்து வெறும் காடுன்னு திட்டுகிறது இந்த பாடல். இந்த கோவில் மிகவும் அவசியம். அங்கை கொடு மலர் தூவி அங்கமது புழகிப்ப, பகவானுக்கு புஷ்பங்களை எல்லாம் போட்டு இந்த சரீரம் வந்து உணர்ச்சி வசப்பட வேண்டும். அங்கமது புழகிப்பன்னு சொன்னால் புழகாங்கிதம்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ரோமங்களெல்லாம் சிலிர்க்கிறது, அது பக்தியினுடைய வெளிப்பாடு. நல்ல உண்மையான ஆழ்ந்த அன்பு உணர்ச்சி இருக்குமானால் உடல் சிலிர்க்கும். அது சில பேர் பார்த்துங்க இப்படி இப்படின்னு விடுவாங்க, எல்லாம் பார்க்குறோம் கோயிலில் போய் அப்படி இது தடு இதாகிடும் இல்லை. அங்கமது புழகிப்ப அன்பினால் உருகி, திரும்ப திரும்ப கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவின், அதனால் அன்பை பெருக்கி ஆறுயிரை காக்க. இதை வந்து விளக்குறதே கஷ்டமான விஷயம், ஒரு பக்தனுக்கு தான் இன்னொரு பக்தனை பற்றி புரியும். ஈஸ்வரனுடைய கற்றாரே கற்றாரே காமுருவர்னு சொன்ன மாதிரி நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னா நமக்கு அதில் வந்து அந்த துறையில் நமக்கும் ஒரு ஈடுபாடு தன்மைகள்லாம் இருக்கணும், அதற்குரிய தகுதிகள்லாம் தேவை. ஆகவே அந்த அன்பினால் உருகி விழிநீர் ஆறாக ஆறாக, அதனால் அழுக வருகிறது. இந்த பக்தியினால் பக்தியினுடைய வெளிப்பாடு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, இதெல்லாம் இது வந்து சாஸ்திரங்களில் பக்தி சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அஸ்ருதாரா, சம்ஸ்கிருதத்தில் இதுக்கு பேர் அஸ்ருதாரா. அஸ்ருதாரான்னா கண்ணீர், அன்பினால் உருகி விழிநீர் ஆறாக அது அப்படியே பெருகி கொண்டே போகிறது. எல்லாம் நம்ம பார்க்குறோம் நிறைய பேருக்கு பல பல காரணங்களால் அழுக வருகிறது. அந்த பகவானிடத்தில் பக்தியினால் ஆனந்த கண்ணீர் வருகிறது. விழிநீர் ஆறாக ஆறாத முக்தியினது ஆவேச ஆசைக்கடற்குள் மூழ்கி, இதுதான் ரொம்ப முக்கியம். இப்படியெல்லாம் புஷ்பத்தை போட்டு பூஜை பண்ணி கடவுளே எப்படியாவது என்னுடைய நாலாவது பையனுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும் அப்படியே அவனும் பாவம் அப்படியே போயிட்டே இருக்கான், ஏதோ நல்ல நல்ல இடமா பார்த்து அமைச்சு கொடு கடவுளே அப்படி. கடைசியில் இவ்வளவெல்லாம் புஷ்பத்தெல்லாம் எடுத்து பூஜை பண்ணி அங்கை கொடு மலர் தூவி அங்கமது புலகிப்ப அன்பினால் உருகி வெளிநீர் ஆறாக ஆறாத எல்லாம் சொன்னதுக்கு பிறகு அப்புறம் சொல்றதான் ரொம்ப முக்கியம். எனக்கு மோக்ஷந்தான் வேணும், வேற ஒன்றும் வேண்டவே வேண்டாம். யாருக்கு வேணும் இந்த பணமும் பதவியும் புகழும் காசும், எனக்கு அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். இந்த ஜென்மாவில் எனக்கு முடிஞ்சதுன்னா இப்போவே மோட்சத்தை கொடு. இல்லை ஆறாத முக்தியினது ஆவேச ஆசை கடற்குள் மூழ்கி, மோட்சத்தை அடையணுங்கிற ஆசை இருக்கே அதில் மூழ்கி. இரவாத அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். ஆகையினால மோக்ஷத்தை கொடு, முமுக்ஷுத்வத்தை குறிக்கிறது. முக்தியினது ஆவேச ஆசை கடற்குள் மூழ்கி, இதெல்லாம் எக்ஸ்பிரஷன், இந்த வார்த்தையை விளக்குற. முமுக்ஷுத்வத்தை உடையவர்களாய் அனன்யாச்சிந்தயந்தோமாம் ஏஜனாஹ் பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம். அனன்ய பக்தி, இது கிருஷ்ணர் அடிக்கடி கீதையில் சொல்றார், அவ்யபிசாரிணி பக்தி மஜிச்சானன்ய யோகேன பக்திரவ்யபிசாரிணி. அதாவது வேற ஒன்றும் வேண்டவே வேண்டாம். கிருஷ்ணர் இன்னொரு இடத்துல சொல்றார், வியவசாயாத்மிகா புத்தி, வேற ஒன்றும் வேண்டாம், பகவானே எனக்கு வேண்டியதெல்லாம் உன்னுடைய பாதார விந்தத்தில் பரமபக்தி. இந்த பிரஹ்லாதன் இடத்துல இந்த நரசிம்மர் வந்த உடனே அந்த ஹிரண்யகசிப வதம் பண்ணின பிறகு பிரஹ்லாதன்கிட்ட கேட்டாராம் நாராயணமூர்த்தி, உனக்கு என்ன வரம் வேணும் கேளு வேணும், எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னா, இல்லை நான் வந்தால் இந்த மாதிரி வடிவத்தில் வந்தால் வரம் கொடுத்தாகணும், ஏதாவது ஒரு வரம் கேளு அப்படின்னு கேட்டாராம். பிரஹ்லாதன் சொன்னானா, இன்றைக்கி எப்படி பரமபக்தனாக இருக்கேனோ இந்த பக்தி ஒரு நாளும் குறையாமல் இருக்கணும், அதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட அனுகிரகத்தை பிரார்த்திக்கிறேன், எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னா. அதுக்கப்புறம் ஒன்று கேட்டான், எங்கள் அப்பாவுக்கு மோட்சத்தை கொடுன்னுட்டான், அப்படி சொல்கிறது உண்டு. அப்படி அவன் ஸ்துதி பண்ணுவான், அந்த பிரஹ்லாத ஸ்துதினே ஒரு ஸ்துதி இருக்குது பாகவதத்தில், ரொம்ப பிரசித்தமான ஸ்துதி. இந்த பிரஹ்லாத ஸ்துதியெல்லாம் படித்தா தெரியும், இத்தனை வயசில் அந்த சின்ன பையனுக்கு இவ்வளவு ஞானமாக. இந்த த்ருவ ஸ்துதி, பிரஹ்லாத ஸ்துதி, எதற்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, மோக்ஷத்தை தவிர வேறு எதுவும் தேவையில்லை. அது ரொம்ப கடினம், ரொம்ப நாளைக்கு பிறகுதான் நமக்கு தோன்றுகிறது, பகூனாம் ஜென்மநாமந்தே, எத்தனையோ பிறவிக்கு பிறகுதான் இதெல்லாம் வருகிறது நமக்கு. எப்படி இருந்தாலும் எனக்கு அது வேணும் இது வேணும்னு தோன்றுகிறது. சில பேர் என்ன சொல்கிறாங்க, கொஞ்சம் அதெல்லாம் வந்ததுக்கு பிறகு வேண்டான்னு சொல்கிறோம் சுவாமி. நீங்களும் உங்களுக்கு நீங்களும் அப்படி சொல்லலாம்ல, எல்லாம் கொஞ்சம் வரட்டும் வந்து பார்த்து எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் வேண்டாம் நாங்களும் சொல்கிறோம், எங்கே வேண்டான்னு சொல்கிறது மாட்டிக்க போகிறோம் வசமா. அது மாத்திரம் இல்லை, அதெல்லாம் நம்மளை சிக்க வேற வைக்க போகிறது. அதனால் தரித்திரனாக இருந்தால் ரொம்ப விசேஷம்ங்கிறாங்க பெரியவங்களாம். பம்பே இல்லை, ஒரு சொந்தக்காரன் பக்கத்தில் வரமாட்டான், யாரும் ஒன்றும் கேட்க போகிறதில்ல. நமக்கு பகவானை நினைக்கிறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னா, ஒன்று சொல்லப்போனால் தாரித்திரியந்தான் இறைவனை அடையிறதுக்கு நல்ல உபாயம்ட்டாங்க. அதுக்காக வேண்டி தரித்திரத்தன்மையை கொடுங்க பிரார்த்திக்க வேண்டாம் சொல்கிறேன். அது வந்து ரொம்ப சௌரியமாக இருக்குது, ஏன்னா யாரும் நம்மளை வம்புக்கு வரப்போகிறதில்லை, நம்ம இதுக்கு நம்ம பிரச்சனைக்கு வரப்போகிறதில்ல, நம்மளும் எங்கேயும் போக போகிறதில்லை, நம்ம தரித்திரம் இருக்கிறதுல நம்ம காட்டிக்கவும் நம்மளால் முடியாது, ரொம்ப இதாச்சு. நாம உண்டு நாராயணன் ஆச்சு, நாராயணன்கிட்டே எப்பவும் லட்சுமி தேவி இருக்கா, அதனால் அவங்களுடைய அனுகிரகம் அவங்கள பிரார்த்தனை பண்ணினாலே போதுமானது. ஆனால் இது லேசில் சுலபமாக வராது, நம்ம மனசில் நீண்ட நாள் பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கணும். சுத்தமான பக்தியை கொடு, உண்மையான பக்தியை கொடு, இந்த போலி பக்தியெல்லாம் எனக்கு வேண்டாம், உண்மையான பக்தியை கொடு. அப்படியே அந்த மோட்சங்கிறது அடைய, கடவுளை அடையிறது, மோட்சத்தை அடையிறது, பேரானந்தத்தை அடையிறது, எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம்தான். ஆராத முக்தியினது ஆவேச ஆசை கடற்குள் மூழ்கி, சங்கர சங்கரனா சுகத்தை கொடுப்பவனே சுயம்புவே, எதற்கும் காரணம் எதுவும் இல்லாமல் தானே தோன்றியவனே, தானே தோன்றினவன் கூட சொல்லப்படாது, எப்பொழுதும் இருப்பவனே, அவ்வளோதான். இறைவனுக்கு தோற்றமும் இல்லை ஒடுக்கமும் இல்லை. சம்புவே ஆனந்த ஸ்வரூபியே அப்படின்னு சொல்லி சங்கர சுயம்பு சம்பு அப்படின்னு மொழி தழுதழுத்திட வணங்கும். வாயில் வார்த்தைகள்லாம் தடுமாறு, ஏன்னா அந்த பக்தியினுடைய அந்த உணர்ச்சி வேகம், அதனால் வார்த்தைகள் தடுமாறுகிறது. அதுதான் சன்மார்க்க நெறி, இதை நான் பண்ணவே இல்லைங்கிறார் தாய் மன்னர். அப்படி சொல்கிறார் இந்த பாட, இதெல்லாம் நான் பண்ணவே இல்லை, நான் எங்கே புஷ்பத்தை போட்டு பூஜை பண்ணேன், நான் வந்து எனக்கு ஒரு ரோமாஞ்சனம் எங்கே உண்டாயிற்று, நான் அன்பினால் உருகினேனா, விழிநீர் வந்துதா, மோட்சத்தை அடையணுங்கிற ஆசையாக இருந்து சன்மார்க்கத்தில் இருந்தேனா, இதெல்லாம் நான் பண்ணவே இல்லையே, அப்படி இருந்து துன்மார்க்கனாக இருந்தாலும் என்னை திருத்து, எனக்கு இந்த பக்தியை கொடு, ஞானத்தை கொடுன்னு பிரார்த்திக்கிறேன். கீதையில் பகவான் சொல்லியிருக்கிறார், யார் ஒருவன் அக்கிரம அதர்மத்தில் இருந்தாலும் அதர்மவானாக இருந்தாலும் அவன் என்னிடத்தில் பக்தி பண்ணினால் நான் அவனை விரைவில் மாற்றி அமைக்கிறேன்னு 9வது அத்தியாயத்தில் ஒரு ஸ்லோகம் வருகிறது. அதனால் அபிச்சேத்சு துராச்சாரா பஜத்தே மாம் அனன்யபாக், எவ்வளவு தீயவனாக இருந்தாலும் என்னிடத்தில் ஆழ்ந்த பக்தி பண்ணினால் அவனுக்கு நான் அருள் புரிகிறேன். சாதுரேவச மந்தவியா சம்யக் வியவசித்தோஹி சஹா, ஆகவே அவனை நன்றாக நான் அருள் செய் அவனுக்கு அருள் புரிகிறேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த பாடலில் நாம் பார்க்கக்கூடிய கருத்துக்கள் இவ்வளவுதான். இந்த பாடலை இந்த அளவில் நான் பூர்த்தி பண்ணுகிறேன். துங்கமிகு பக்குவ ஜனகன் முதல் முனிவோர்கள் தொழுதருகில் வீற்றிருப்ப, சொல்லறிய நெறியை ஒரு சொல்லால் உணர்த்தியே சொரூப அனுபூதி காட்டி செங்கமல பீடமேல் கல்லால் அடிக்குள்வளர் சித்தாந்த முக்தி முதலே, சிறகிரி விளங்கவர் தட்சிணாமூர்த்தியே, சின்மயானந்த குருவே, அங்கை குரு மலர்தூவி அங்கமது புழகிப்ப அன்பினால் உருகி விழிநீர், ஆறாக வாராத முக்தியினது ஆவேச ஆசை கடற்குள் மூழ்கி, சங்கர சுயம்புவே சம்புவே எனவும் மொழி தழுதழுத்திட வணங்கும் சன்மார்க்க நெறியிலாத துன்மார்க்கனேனையும் தன்னருள் கொடுத்து ஆழ்வையோ. இப்படி படிக்கணும்.
ஹரிவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம்.